ಗಗನಮು ರಗನ ಮಂದುರು ನೀಧರನು ನಿಮರಂಗೋರು ನೀಧರನ ರಮರಂಗುರು ನಿಖರಣ சிங்காசனத்திலே வீட்டிருங்க ராஜா. ஓ, எங்களுடைய இருதயத்துல ஆண்டவர உங்களுக்கு சிங்காசனம் போட்டிருக்கப்பா. சங்க ஆண்டவர சங்க அமருங்கப்பா, சங்க அமருங்க ஆண்டவர சங்க அமருங்கப்பா. ஓரி மம மல்லு குரு சீல மந்தரா, நீங்க வந்தால் போதும் ராஜா, நீங்க வந்தால் போதும் அப்பா, நீங்க வந்தால் போதும் ஐயா, நீங்க வந்தால் போதும் ஐயா, நீங்க வந்துட்டா போதும், நீங்க வந்துட்டா போதும், நீங்க வந்தால் போதும் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே அனலாக்குங்கய்யா, அனல் மூட்டுங்கப்பா, அபிஷேகிங்க, அக்கினியை போட்டருங்க, அது பற்றி எறிவதாக ஸ்ரீமமந்தொரு முஷீல பந்தரணமா. வாங்க ராஜா, வாங்கப்பா. அக்னி ஸ்தம்பம் நம் மத்திலே எழுந்திருப்பதாக, மேக ஸ்தம்பம் நம் மத்திலே அமர்ந்திருப்பதாக, கர்த்தருடைய ஆவியானவர் இரவு பகலாக அக்னி ஸ்தம்பத்தோடு மேக ஸ்தம்பத்தோடு நடத்தி செல்வாராக. அக்னருடைய ஆவியானவர் எங்கையோ, தேவருடைய ஆவியானவர் எங்கையோ, விடுதலை 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 ஆவியானவர் சீக்கர பதுருணமாங்கரா, அவருன் பக்கத்தில் நிற்கிறார், உன் ஆண்டவரின் பக்கத்தில் நிற்கிறார், என் ஆண்டவரின் பக்கத்தில், என் ஆண்டவர் சபையிலே உலாவி வருகிறார், என் ஆண்டவரின் சபையிலே உலாவி வருகிறார், என் ஆண்டவரின் சபையிலே உலாவி வருகிறார். ஒன்றைக்கும் கவலை வேண்டாம். ரீமமன் துருந்துருணமோ குருந்துருந்து
எங்கள் கர்த்தருடைய ஆவியானவரே. எங்கள் கர்த்தருடைய ஆவியானவரே. வானங்கள் இன்று கிடக்கட்டுமே, அபிஷேக மலையே செய்யட்டுமே. உன்னத அவி ஊற்றிருமே, மறுரூபமாய் எம்மை மாற்றிடுமே. ஆவி ஆனவரே
ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. எல்லோரும் கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்தும். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய இன்ப பிரச்சனத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம். தொடக்கத்தில் இருந்து மொழி வரையும் உங்களுடைய பிரச்சனம் இதுவரைக்கும் இருந்ததுக்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. உங்களுடைய பாதத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்க உங்களுடைய ஆளுகையை நம் மத்தியிலே செலுத்துங்கப்பா. சிந்தனையை உடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம். அந்தவரே சிறைப்பிடித்தருளுங்க. உங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மூச்சு சாக்கினுடைய வாழ்த்துக்கள் எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம்புகிறேன் எல்லா தாய்மார்களும் கடந்த வருஷம் மூத்து தாக்கிக்கு கொடுக்கப்பட்ட செய்தி உங்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கும் வைத்திருப்பீங்க சொல்லி நான் பலமாக நம்புறேன். அந்த செய்தி உங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கும் சொல்லி ஒரு அதிகாரத்தை மையமாக வைத்து கடந்த வருஷம் மூத்து தாக்கு ஒரு செய்தியை போதகர் கொடுத்திருந்தார். உங்க எல்லாருக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். நீதிமொழிகள் 28 அதிகாரம் நம்புகிறேன், 31 அதிகாரம். கடந்த வருஷம் மூத்து தாக்கு நம்முடைய பாஸ்டர் செய்தியாக இதில் இருந்து வார்த்தைகளை எடுத்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா தாய்மார்களும் இப்படி இருக்க வேண்டும் சொல்லி அந்த செய்தியை கொடுத்து அவர் அந்த நாளில் முடித்தார். எனக்கு அது இன்றைக்கும் நல்ல ஞாபகம் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டிலே இந்த பக்கத்தை வாசியுங்கள். முடிமானவர்கள் அந்த கசட்டை திருப்பவும் வேண்டி அதையும் கேட்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி தேவனுக்குள்ளே நான் விரும்புகிறேன். ஹாலேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் லேவியர் ஆகமம் 9 அதிகாரத்திற்கு. லேவியர் ஆகமம் 9 அதிகாரம். லேவியர் ஆகமம் 9 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்கள். அதுல இருந்து தொடர்ந்து வாசிங்கள்.
மோசே ஆரோக்கி, நீ பலிபீட சண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான். அப்பொழுது ஆரோன் பலிபீட தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டி காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினிலே சுட்டெரித்தான். பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான். பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று முன்னிலனை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க ககன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தன். பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாளையும் குடல்களையும் மூடிய ஜவ்வையும் குண்டி காய்களையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பை கழிவிடத்தின் மேல் தகனித்தான். மார்க்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையையும் மோசே கட்டளையிட்டபடி ஆரோன் கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆச்சரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு கழிவு இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள்.
இதிலே இந்த அதிகாரத்திலே பலிகளை குறித்து விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் நான் நம்புகிறேன். லேபிய ராமத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆசரிப்பு கூடாரம் பலி இதில் குறித்து தான் முழுத்திலும் ஆசாரியன் அவன் எப்படி இருக்கணும்னு என்று சகல விதங்களையும் பொது எழுதப்பட்டு நமக்கு இருக்குது. இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலையங்கம் என்ன சொல்லிச்சுன்னா நாம் எப்படி தேவனுடைய சமூகப்படி. என்னுடைய தலையங்கத்தின் செய்தி என்னன்னு சொல்லிச்சுன்னா தேவனுடைய சமூகத்தை நாம் எப்படி கொன்ற முடியும் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே இந்த செய்தியை நான் பேச விரும்புகிறேன். இங்க நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட இடத்துல 5 பலிகளை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்குது. தேவன் பழியேற்பாட்டில நாம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பலிகளை விரும்பினார். இல்லாமட்டா அவர் பலிகளை உருவாக்கினா சில காரியத்தின் நிமித்தமாக பலிகள் பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஒரு காரணமாக காணப்பட்டது. ஆனா அதுல பிரச்சனை என்னச்சுன்னா, பலி செயல்படுத்தி செய்யப்பட்டு முடிந்த உடனே என்ன நடக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, அநேக இடங்களிலே பார்த்தால் அந்த இடத்திலே தேவன் வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். எங்கெல்லாம் பழி செயல்படுத்தப்பட்டு முடிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே தேவனுடைய சமூகம் எல்லாம் தேவன் வெளிப்பட்டு பேசுகிறதை நாம் அநேக இடத்திலே நாம் பார்க்க முடியும். ஆயினால இங்கே இந்த அதிகாரத்திலே ரெண்டு விதமான பழிகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒன்று பாவ நிவாரண பலி. ஒரு மனிதன் பாவம் செய்தால் பழியேற்பாட்டு ரீதியின்படி அவன் பலியிட வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்தால் பழியேற்பாட்டு ரீதியின்படி சட்டத்திட்டத்தின்படி ஒரு மனிதன் ஆசாரத்திலே சென்று பலியிட வேண்டும். ஆகையதான் இங்கே இருக்கிறது பாவ நிவாரண பலி என்று சொல்லி, அது பழியேற்பாடு. புதியேற்பாட்டு ரீதியிலே நாம் அப்படிப்பட்ட பலியிட வேண்டிய அவசியம் கிடையாது. பழியேற்பாட்டு ரீதியிலே பாவம் செய்கிற எவனும் பலி செலுத்தித்தான் ஆக வேண்டும். புதியேற்பாட்டிலே பாவம் செய்கிறவன் மன் ஆக வேண்டும். இது ரெண்டும் தான் இப்பொழுது இருக்கிற மாற்றம். பழியேற்பாட்டிலே பலி செலுத்தியே ஆக வேண்டும், புதிய ஏற்பாட்டிலே நாம் மனம் திரும்பி ஆக வேண்டும். பாவ நிவாரண பலி. தேவனுடைய சமூகம் நம் மண்டையில் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னா பாவ நிவாரண பலி நீயும் நானும் செலுத்தி ஆக வேண்டும். தேவனுடைய சமூகத்தை நாம் விரும்புகிறோம், தேவனுடைய சமூகத்தை நாம் நாடுகிறோம், தேவனுடைய சமூகம் சீக்கிரமாக வர வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பியும் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பாவத்திற்கு பரிகாரம் தேடப்படவில்லை, பாவத்திற்கு மனம் திரும்புதல் உண்டாகவில்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன்ஸ் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள், தங்களுடைய கால அடிப்படையை விட்டு நாம் பாவமே செய்கிறது இல்லை, எல்லாம் தான் நாம் புலியே செய்கிறது இல்லை, நாம என்ன செய்தாலும் அது சரியாய்த்தான் இருக்கும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நீ பலி செலுத்தியே ஆக வேண்டும், புதிய ஏற்பாட்டிலே நீ உன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்பியே ஆக. யூதாஸ் பாவம் செய்தான் ஆனால் மனம் திரும்பவில்லை, பேதுரு தவறினான் ஆனால் மனம் திரும்பினான். மனம் திரும்புதல் நமக்குள்ளே உண்டாக்கப்படுகிற பொழுதும் உருவாக்கப்படுகிற பொழுதும் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகம் நம் அண்டையிலே வருகிறது. தேவனுடைய சமூகத்தை நாம் எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா? ஆராதனைக்கு நாம் வருகிற பொழுது ஏன் நாம் வருகிறோம்? தேவனுடைய சமூகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகம் நமக்கு வேண்டும், அதை நாம் உணர்ந்து கொள்ள தேவனோடு உறவாட நாம் வருகிறோம் இல்லையா? நான் ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவனுடைய சமூகத்திலே வருகிற நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் பாவ நிவாரண பலி. அல்லாவிட்டால் மனம் திரும்புதல், பாவ நிவாரண பலி இல்லாமட்டால் மனம் திரும்புதல் நமக்கிலே உருவாக்கப்படுகிற பொழுது தேவனுடைய சமூகம் அளவில்லாமல் நம் மத்தியிலே பொழிகிறது. அது வேதத்துக்கு அநேக ஆதாரம் காட்ட முடியும் இல்லையா? அதுக்கு அடுத்த ஒரு பலி என்ன ஒன்று இருக்கிறது, அது ரெண்டு பலி தான் நான் பார்க்க விரும்புகிறேன். அடுத்தது எல்லா அவயங்களும் பலிபிடத்திலே வைக்கப்பட வேண்டியிருக்கிறது. பாவ நிவாரண பலியில பிரச்சனை என்ன தெரியுமா, செய்த பாவத்துக்குத்தான் ஆட்டை கொண்டு போய் நாம என்ன செய்கிறோம், பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தாங்க, பலி செலுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டில நான் பாவத்துக்கு மனம் திரும்பணும் இல்லையா? ஆனா இன்னும் ஒரு பலி இருக்குது, அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆட்டினுடைய அவயங்கள் எல்லாம் தனித்தனிய பிரிக்கப்பட்டு பலிபிடத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதே சொல்லி இருக்கிறார். இந்த நாட்கள்ல நாம் அதை பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா, நாம் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கரம், நம்முடைய கால், நம்முடைய தலை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது இல்லையா? அதிலே அந்த பலியை குறித்து பார்க்கும் பொழுது கொழுப்பு கூட எக்ஸ்ட்ராவா வைக்கப்படுகிறது இல்லையா? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களை தேவனுடைய சமூகத்தில் முழுமாக அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது தேவனுடைய சமூகம் நம் அண்டையில் வருகிறது. தேவனுடைய அக்கினி அங்கே புறப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அன்றைக்கு அவர்கள் பலியை செலுத்தவில்லைன்னு சொல்லி சொன்னா அந்த தேவனுடைய சமூகத்தை அவர்கள் கண்டிருக்க முடியாது. தேவனுடைய அக்கினி அங்கே புறப்பட்டதை அவர்கள் உணர்ந்திருக்கவும் முடியாது. ஆசீர்வாதத்தை அந்த நாளில் அவர்கள் பெற்றிருக்கவும் முடியாது. பாவ நிவாரண பலியும் தங்களுடைய சரீரத்தை தங்களுடைய ஆடு முழுவதையும் பலிபிடத்திலே வைக்கப்பட்டு தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பலியுமாய் இருக்க வேண்டும் இல்லையா? தேவன் நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற பொழுது தேவனுடைய சமூகம் நம் மத்தியிலே வருகிறது. தேவன் எங்களுடைய பலியை அங்கீகரிக்காத பட்சத்திலே தேவனுடைய சமூகத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு இந்த பூமியிலே ஏராளமான ஜலக்கூட்டம் பலி செலுத்துகிறது, ஆனால் எல்லாவற்றையும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுகிறதா என்பதுதான் அடுத்த கேள்வி. இன்னைக்கு ஏராளமான கூட்டம் என்ன செய்கிறது? தாங்கள் நினைத்தவைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார்கள். காரணம், பாவம் நீங்க வேண்டும், விடுதலை வேண்டும், சமாதானம் வேண்டும். நாம் அதற்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள். ஒருவேளை கூட்டம், ஆனால் நீயும் நானும் செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பாவ நிவாரண பலி, நீ பாவம் செய்தால் தேவனுடைய சமூகத்திலே வந்து மனம் திரும்ப வேண்டும். சர்வாங்க தகன பலியாக உன்னை நீ தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பலிபுடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் அதை அங்கீகரிக்கிற பொழுது, தேவன் அதை முகந்து கொள்ளுகிற பொழுது, தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியும் தெரியுமா? ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வருகிற ஒரு மனுஷன் தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய அக்னியை கண்டுகொள்ள முடியும். பழையாட்டில பலியானது எவ்வளவுக்கு முக்கியத்துவமாக இருந்ததோ அதே வண்ணமாக புதிய ஏற்பாட்டிலும் பலி மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. எப்படி என்று சொல்லி சொன்னா, நீ தனிப்பட்ட விதத்திலே மனம் திரும்ப வேண்டும். நீ உன்னை என்னை தேவனுடைய பலிபிடத்திலே அக்னி போட்டப்பட்டு இருக்கிற அந்த இடத்திலே உன்னை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த அக்னி உன்னை சுட்டு எரிக்கிற பொழுது உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கக்கூடாதவர்கள் எல்லாம் அகன்று போகிறது. அக்னி, தேவனுடைய அக்னி ஒரு மனுஷனை பட்சிக்கிற பொழுது நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் சுண்டு சுண்டாக விட்டு சொன்னார்? மற்ற பள்ளிகளுக்கு அவர் அப்படி சொல்லலையே. நான் யோசித்தேன், உள்ளுக்கு சில இடங்களிலே அக்னி பிடிக்காம போயிருமோ, சில இடங்களிலே உறங்கிய இடங்கள் உருக்கப்படாமல் போயிருமோ, இல்லாமட்டா தேவனுடைய அக்னி பிடிக்கப்பட வேண்டிய இடத்துல பிடிக்கப்படாமல் போயிருமோ என்றோ எனக்கு தெரியாது. ஆனா துண்டு துண்டாய் வெட்டி நீ பலிபிடத்திலே வை, துண்டு துண்டாய் வெட்டி நீ வை என்று சொல்லி அங்கே சொன்னதை அவர்கள் செய்தார்கள். மோசே சொல்லுகிற பொழுது ஆரோன் ஒன்றும் தவறாமல் செய்து முடித்தான். பாருங்க, அவனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? தேவனுடைய அக்னி உடனே புறப்பட்டது. அதுல பிரச்சனை அங்கேதான் இருக்கு. உலக தேவன் அங்கே வருகிறதை காணக்கூடியதாக எப்பொழுது பலி செயல்படுத்தி முடிக்கப்படுகிற வேளையிலே. ஆகையினாலே இந்த நாட்கள் நீ உன்னை ஆராய்ந்து கொள், நான் என்னை ஆராய்ந்து கொள்றேன். உன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புதல் வேண்டும். இல்லைண்டா பிரச்சனை உன்னால உணர்ந்து கொள்ள முடியாது. உங்களுடைய அங்கங்கள் எல்லாம் பலிபுடத்திலே, பலிபுடத்திலே எப்பொழுதும் அக்னி எரிந்து கொண்டு இருப்பதாக சொல்லி ஆண்டவர் சொன்னார். பலிபுடத்திலே அக்னி எரிந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பலிபுடத்திலே வைக்கப்பட வேண்டிய பலிகள் வைக்கப்பட வேண்டும். என் வாழ்க்கையை ஆராய வேண்டிய நிலைமை இது. உங்களுடைய அங்கம் அங்கமாக தேவனுடைய சமூகத்திலே நீ வைக்க வேண்டும். தேவன் உன்னை பட்சிக்க வேண்டும், தேவனுடைய அக்னி உன்னை பட்சிக்க வேண்டும். மனிதர்கள் பட்சிக்க விரும்பாதீங்க, மனிதர்கள் மனிதர்களை பட்சிக்க விரும்பாதீங்க, தேவன் என்னையும் பட்சிப்பாராக, தேவன் உன்னையும் என்னையும் பட்சிப்பாராக. அப்பொழுது அப்பொழுது உன்னுடைய வாழ்வில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்படும். தேவனுடைய பிரசன்னம் உன்னுடைய சமூகத்திலே வந்துதானாக. உன்னை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. பலிபிட தந்தையிலே இந்த நாளிலே கொண்டு வா. பலிபிடம் உனக்காம எப்பொழுதும் காட்டப்பட்டிருக்கும் தெரியுமா? பலிபிடம் மூடப்படுகிறது ஒன்று அல்ல, ஆலயம் மூடப்படுகிறது ஒன்று அல்ல, தேவனுடைய மூடப்படுகிறது ஒன்று அல்ல. பலிபிடம் எப்பொழுதும் திறந்த வண்ணமாகவே இருக்கும். ஆனால் நாள் பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி சமாதான பலி, தேவனுடைய பலியை அங்கீகரிக்கிற பொழுது தேவன் அவருடைய சமூகத்தினாலே உன்னை மூடிக்கொள்வார். நீ ஒரு நாளைக்கு அன்றாத சமாதானத்தை அந்த நாளிலே நீ காணுவாய், அந்த நாளிலே காணுவாய். இன்றைக்கு ஏராளமான கூட்டம் என்ன செய்கிறது? பாவம், என்னை விட்டு பாவம் போக வேண்டும், என்னுடைய சந்ததியை விட்டு பாவம் போக வேண்டும், என் குடும்பத்தை விட்டு பாவம் எப்படியாவது நீக்க வேண்டும், ஏன் இப்படி எந்த ஒரு நிலைமை என்று சொல்லி ஏங்குகிற ஏராளமான கூட்டம், ஏராளமான கூட்டம் இருக்கிறார்கள் இல்லையா? நான் கடந்த ஒரு 2 கிழமைக்குள்ளே ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு பொடியனை சந்தித்தேன். அவருடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை அவன் சொன்னான் எனக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய வயசு இருக்கும், பேசப்பட்ட இடத்திலே ஒரு விதத்தில் நண்பர்கள் ஆகிவிட்டோம். பேசும் பொழுதே அவன் சில காரியங்களுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி எப்படி நடந்தது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, எதை கைய வைத்தாலும் எனக்கு நான் விரும்புகிற காரியம் என்ற வாழ்க்கையில நடந்ததில்லை, ஏன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னான். நான் அவனோடு பேசினேன், நானும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்களை சொன்னேன். அவன் சொன்னான், தெய்வத்தை குறித்து கிடைச்சா நான் பேச தொடங்கி விட்டோம். அவன் ஒரு சீயாண்டபடி, அவர் முஸ்லீம்காரன், நான் ஒரு கிறிஸ்டியன். நானும் பேசினேன், அவனும் பேசினான். அவன் முஸ்லீம், அவன் 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 மோசேக்கு போகிறது அல்ல, ஆனா முஸ்லீம். அவன் மோசேக்கு போறது இல்லை, ஆனா முஸ்லீம். ஆனா அவனோடு பேசிக்கிற பொழுது நான் இந்த பக்கத்தாலே சொன்னேன், நீ பார், இதுதான் காரணம்னு சொல்லி அவன் ஒரு விதத்துல ஏற்றுக்கொண்டான். ஒரு விதத்துல அவனுடைய பக்கத்திலையும் சில காரியங்களை வைத்தான். அவனுடைய காரியங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னா சமூகத்துக்கு வர வேண்டும், அவன் பலி செலுத்த வேண்டும். இன்றைக்கு பலி என்ற ரீதியிலே ஜனங்கள் என்னெல்லாம் நினைக்கிறார்கள் தெரியுமா? தர்மம் செய்து விட்டால் சரி, தர்மம் செய்து விட்டால் சரி, ஏதாவது நன்மை செய்து விட்டால் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் போய்விடும் சொல்லி நினைக்கிறார்கள். நன்மை செய்கிறது வேறு, அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது ஒன்று. ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே உன்னுடைய பாவம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் சொல்லிச்சுனா நீ தெய்வத்தினிடத்தில் வர வேண்டும், உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்து விட வேண்டும். இல்லாவிட்டால் தேவனை சந்திக்க மாட்டாய், தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணர்ந்து கொள்ளவும் மாட்டாய். அவர்கள் பலியை செய்து முடித்த உடனே தேவனுடைய அக்கினி புறப்பட்டது, ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் இல்லையா? ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? உன்னுடைய பலியின் அடிப்படையிலே தான் உன்னுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. உன்னுடைய பலியின் அடிப்படையிலே தான் தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது, வேற விதத்திலே கிடைக்கவே கிடையாது. ஆதியாகமத்திலே நமக்கு தெரியும், ஆபேல் அவன் ஒரு பலியை கொண்டு வந்தான் தேவனுடைய சமூகத்தில், தெரியுமா? என்ன பலியை கொண்டு வந்தான்? அவனத்தில் இருந்த புஷ்டியான ஒரு மிருகத்தை தேவனுக்கு கொண்டு வந்து பலியிட்டான் இல்லையா? தேவன் பலியை அங்கீகரித்த உடனே அவர் இறங்கி வர வேண்டியதா இருந்தது. தேவனுடைய பலியை எப்பொழுது அங்கீகரிக்கிறாரோ அப்பொழுது இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிற எந்த காரியத்தை நீங்க பார்த்தாலும் உடனடியாக தேவன் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? பலி தேவனாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும், பலி தேவன் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புஷ்டியானதை, நல்லதை அவன் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே பலியாக ஒப்பு கொடுத்தான். தேவன் அதை முகந்து கொண்டார். உடனே இறங்கி இருந்தது இல்லையா? உடனே இறங்கி வர வேண்டி இருந்தது. பலியின் அடிப்படையிலே தேவன் இறங்கி வருகிறார் இல்லையா? தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து கொள்ள, தேவனுடைய சமூகத்தை நாம கண்டுகொள்ள, தேவனுடைய சமூகத்தை நாம அனுபவிக்க வேண்டுமா? நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, பலிபீடத்திலே நிற்க வேண்டும், பலியை செலுத்த வேண்டும். தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். செய்கிற பொழுது தேவன் இறங்கின மத்தியிலே வருகிறவராக இருக்கிறார். அவருடைய அக்கினி உடனே புறப்படும் பலிபீடத்திலே இருந்து. நீ உணர்ந்து கொள்ளுவாய், நீ அதை உணர்ந்து கொள்ளுவாய். நீ உணர்ந்து கொள்ளாத பட்சத்திலே ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இல்லை, நீ ஏதோ ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அர்ப்பணிக்கவில்லை, அர்ப்பணிக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு இருக்கிறதை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணி. அதை பலிபிடத்துக்கு கொண்டு வா, பலிபிடத்திற்கு கொண்டு வா, பலிபிடத்திற்கு கொண்டு வா. தேவனுடைய அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிற இடத்திற்கு உன்னிடத்துல இருக்கிறதா, அப்பொழுது தேவன் இறங்கி வருவா. ஒரு தேவன், மகாபெரிய ஆண்டவர் உன்னுடைய ஒரு சிறு பலியிலே இறங்கி வருவார் என்று சொல்லி சொன்னார். இதை விட உனக்கு என்ன வேணும்? இதை விட உனக்கு என்ன வேணும்? இந்த மகாபெரிய ஆண்டவர் உன்னுடைய சிறிய உள்ளத்தில் இருந்து வருகிற அந்த பலியை அங்கீகரித்து அதை முகர்வதற்கு இறங்கி வருவார் என்று சொல்லி சொன்னார். இதை விட உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு பெருங்கூட்ட ஜனம் அங்க மாறி இங்க அக்கு மாறி தெற்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏன்? தெய்வத்தை காண வேண்டும். தெய்வம் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ உன்னை கொண்டு வந்து பலிபிடத்திலே ஒப்பட, நான் இறங்கி வார, நான் இறங்கி வார, அக்கினி புறப்படும், ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? உன்னிடத்தில் இருக்கிற பலி என்ன? உன்னிடத்தில் இருக்கிற பலி என்ன? நீ உன் ஆண்டவருக்கு கொடுக்க போகிற பலி என்ன? பலியின் அடிப்படையிலே தேவன் இறங்கி வருகிறார். பலியின் அடிப்படையிலே தேவன் இறங்கி வருகிறார் இல்லையா? தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே உங்களை ஒப்புக்கொள்வோம். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம். வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்த்தாலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும், தேவங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாத படிக்கு அவர்களை பிடியுங்கள்
என்றான். எலியா இவருடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இல்லையா? முதலாவது தேவனுடைய சமூகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாமட்டான் தேவனுடைய சமூகம் நமக்கு நம்ம வர வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா, நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். என்ன பலி தெரியுமா? மிகவும் முக்கியமானது என்ன தெரியுமா? நீ பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். இரண்டாவது, நீ உன்னை முற்றும் முழுதுமாக தேவனுடைய சமூகத்திலே நிறுத்த வேண்டும். அப்பொழுது சங்கம் உன்னை தேடி இறங்கி வருகிறது. இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நீ எலியாவை போல ஜபம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். நீ எலியாவை போல ஜபம் பண்ணுகிறவனாய் இருக்கிற பொழுது தேவனுடைய சங்கம் உன்னை தேடி வரும். இன்றைக்கு அநேக விதமான ஜபங்கள் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளே. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி விதமான ஜபங்கள் இருக்கிறது? அநேக விதமான ஜபங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் பதில் கொடுக்கிற ஜபம் எது என்பதுதான் கேள்வி. தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார்? இதுல எனக்கு பிடித்தது என்ன தெரியுமா? 37 வசனத்தின் கடைசி பதியில் பாருங்க, என்னை கேட்டருளும் அந்தவர். அவருடைய ஜபம் எப்படி இருந்தது தெரியுமா? என்னை கேட்டருளும் அந்தவர். ஒரு தாழ்மையுள்ள ஜபம் அவன் பண்ணு. என் ஆண்டவர் கேட்டு உடனடியாக அக்னி வானத்திலிருந்து புறப்பட்டு வந்தன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே வண்ணத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, லூக்கா 18 அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிங்க.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான்.
பாவியாகி என்மேல் எப்படி இருக்கும்? கிருபையாயிரும் ஆண்டவரே. அவன் ஜெபம் பண்ணுகிறான். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுகிறான்? ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே தேவன் அவருடைய ஜெபத்துக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். இதை விட என்ன ஒரு முக்கியமான ஜெபம் இருக்குன்னு தெரியுமா? தோட்டத்திலே என் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, இது நீங்க கொடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆனா என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆகுகிறது. என் தேவன் இன்னைக்கு எந்த ஜெபத்தை கேட்கிறார்? இன்னைக்கு அநேகர் நாம் காலகாலமாக ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் பதில் இல்லாத ஜெபம், பதில் இல்லாத ஜெபம். என் ஆண்டவர் எங்கேயும் கட்டாயமான விதத்திலே ஜெபம் பண்ணுகிறது கிடையாது. எலியா ஜெபம் பண்ணால் ஆண்டவரே என்னை கேட்டரல, என்னை கேட்டரல ஆண்டவரே, நாமத்திற்காய் நான் உடைய ஊழியக்கார ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டது, நான் உடைய ஊழியக்காரன் என்னுடைய ஜெபத்தை கேட்கத்தான் வேண்டும் சொல்லி அவன் நிக்கல. அவன் சொன்ன, ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரனப்பா என் ஜெபத்தை கேட்கறல. ஆயக்கான் தேவனுடைய சமூகத்துல நிக்கிறான், அவனு ஆலயத்துக்கு எல்லாம் இருக்கிறான், வந்து சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரன், நான் அதை பார்க்க முடியாது ஆண்டவரே, அதனால நான் குழிஞ்சு நிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நாம் தைரியமாய் தேவனை பார்க்க துணிகிறோம் இல்லையா? நாம் தைரியமாய் தேவனோடு உறவாடு தெரிகிறோம் இல்லையா? எங்களை விட்டா பரிசுத்தவான்களே கிடையாது என்ற நினைப்பிலே நாம் நடந்து தெரிகிறோம் இல்லையா? ஆனா வேதத்திலே ஜெபம் பண்ணிக்கலாம், ஆண்டவரே எலியா ஜெபம் பண்ணிக்கலாம். எப்படி ஜெபம் பண்றான் தெரியுமா? என்னை கேட்டிருந்த ஆண்டவரே. அவன் சவால் விட்டு ஜெபம் பண்ணல, எப்படி? அவன் முதல்ல சவால் விட்டான் அவங்களை பார்த்து. ஆனா தேவன் அவன் வருகிற பொழுது அவன் சவால் விட, அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கேட்டிருந்தீங்கப்பா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அதிகாரம் உள்ளவராய் ஜெபம் பண்ணி இருக்கலாமே, ஆனா அவர் ஜெபம் பண்ணார் என்ன தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்டு வந்தவர், ஆனா என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, என்னுடைய சித்தத்தின் படி அது உம்முடைய சித்தத்தின் படி ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி என் ஆண்டவர் கெஸ்தமணி தோட்டத்திலே ஜெபம் பண்ணான்னு சொன்னாங்க. பாக்குறேன், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த ஜெபத்துக்கு பதில் தர வேண்டுமா? தேவனுடைய ஜெபத்தின் அடிப்படையிலே உணர்த்து. இங்க பாத்தீங்கன்னா எலியா ஜெபம் பண்ணி முடித்த உடனே பதில் வருகிறது. அக்னியா ஆயக்காரன் ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்கிறது? தேவன் பதில் கொடுக்கிறார். என் ஆண்டவர் எஸ்தமனை தோட்டத்திலே ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் தேவனுடைய சித்தத்தை செய்துதான் ஆக வேண்டி இருந்தது. அதில் மூன்று ஜெபத்திற்கும் உடனேயே கிடைத்தது. இன்னைக்கு வருஷ வருஷமாய் ஜெபம் பண்றோம், காலகாலமாய் ஜெபம் பண்றோம், காலகாலம் பண்றோம், ஆனா பதிலே இல்லையே, பதிலே இல்லையே. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? எந்த விதத்திலே ஜெபம் பண்ணுகிறோம்? இந்த 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 பகுதிகளுக்கு நான் இந்த காலம் பார்த்த பொழுது நான் ஒரு பதில் கொடுத்தேன். ஒரு இந்த பக்கத்துக்கு ஒரு இந்த ஜெபத்துக்கு ஒரு 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 தலையங்கம் கொடுத்தேன். என்ன தெரியுமா? இது பரிசுத்த ஜெபம். ஏன் நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா, நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிற இடத்திலையும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சில வார்த்தைகள் தவற பார்க்கிறது தெரியுமா? நாம் ஆண்டவரைத்தான் நோக்கி பார்க்கிறோம், எங்களை மறந்து நாம் ஜெபம் பண்ணுகிறோமோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது சில வார்த்தைகள் மாற்றப்படுகிறது. ஆனா இந்த மூன்று ஜெபத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதை போல ஒரு பரிசுத்த ஜெபம் வேற எதுவும் கிடையாது. ஜெபம் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே இவங்க யார்? ஆண்டவரே இவங்க என்ன நினைச்சு வந்து நிக்கிறாங்க? ஒரு வழி பண்ணிருவோம் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்கல. ஆண்டவரே என்னை கேட்டுறீங்கப்பா, நான் உங்க ஊழியக்காரன், நீர் எந்த தேவன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், நீ யார் என்றதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி என்றாலும் என்னுடைய ஜெபத்தை நீ கேட்டுறலும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜெபம் இத்தனை வருஷ காலத்திலையும் நாம செய்திருக்கோமா? இல்லாவிட்டால் ஒரு நாளாவது ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கண்ணை ஏறெடுத்து உங்களை பார்க்க எனக்கு முடியாது ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு பாவி ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை பார்க்க முடியாதப்பா, அதனால நான் குனிந்து இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்திருப்போமா? இல்லாவிட்டா என் ஆண்டவரா ஏசிக்கிறது ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது எனக்கு பாரமா இருக்கிறதப்பா, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி சொல்ற என்று சொல்லி ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுத்திருக்கோமா? இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஜபத்தில் முக்காவாசி ஜபம் மற்றவர்களை குறித்ததா இருந்ததா? மற்றவர்களை குறித்ததா இருந்ததா? இந்த ஜபம் எப்படி இருந்தது? எத்தனை வருஷ காலம் சில பேருக்கு ஜபம் வாய்ப்பாடு போல, பல ஆண்டு காலங்களிலே அப்படி அப்படி ஜபம் பண்ணது நிமித்தமாக முதல்ல ஜபம் பண்ணா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஜபம் என்பது மரியாதைக்குரிய இருவரின் மத்தியிலே உறவாடப்படுகிற வார்த்தைகள். ஆனா நாம இன்னைக்கு ஜபம் பண்ற விதத்தை பார்த்தா அதிகாரிகள் ஜபம் பண்ணுகிறது போல அதிகார செயலில் நாம் செயல்படுத்தப்படுகிறோம். ஜபம் என்பது இன்னும் ஒரு விதத்திலே அன்புக்குரிய கடிதம் என்று சொல்லி நான் கருதி கொள்றேன். ஜபம் என்பது இவரோடு உறவாடி கிருபைக்குள்ளே தங்கி நின்று ஆண்டவரே இந்த கிருபை நிமித்தம் எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வேண்டுதல் தான் ஜபமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஜபம் என்பது கட்டாயத்தின் ரீதியிலே நடத்தப்படுகிறது ஒன்று அல்ல, அது அன்பின் ரீதியிலே உருவாக்கப்படுகிறது ஒன்று. உன்னுடைய ஜபம் என்னுடைய ஜபம் இத்தனை காலகட்டங்களில் எப்படி இருக்கிறது? இப்படி ஒரு ஜபம் நீங்க செய்தீங்களா? இப்படி ஒரு ஜபத்தை நான் கண்ணனா? இப்படி ஒரு ஜபம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதா? சில வேளைகளில் நாம் ஜபம் பண்ணுகிறோம் எப்படி தெரியுமா? பிசாசோடு போராடுகிறது போல. செய்ய மாண்டவரே, ஆனா ஜபம் என்பது இருவருக்குள்ளே பரிமாறப்படுகிற இனிய வார்த்தைகள். இதுதான் ஜபம். என்னுடைய அறிவின்படி நான் கண்டுகொண்டதின் படி இப்படிப்பட்ட ஜபத்திற்கு உடனடியா பதில் கிடைத்ததா இல்லையா? அதனால இப்படிப்பட்ட ஜபத்தை முன்மாதிரியாக வைத்து ஜபம் பண்ணுகிறதுலே தவறு இல்லை அல்லவா? என்ன சொன்னா உனக்கும் எனக்கும் வேண்டியது என்ன? பதில். ஜபத்திற்கு பதில். தேவன் உடனே எழுந்திருந்தா எப்பொழுது எழுந்தது? ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டறிலங்க. ஆண்டவரே நான் பாவி. ஆண்டவரே விருப்பத்தின்படி அல்ல, நீங்க செய்யுங்க. அந்த பொழுது என்ன நடந்தது? தேவன் இறங்கி வந்தார். தேவன் இறங்கி வந்தார். அந்த தேவன் இறங்கி வந்தார் இல்லையா? நாம் ஜபம் பண்ணுகிற பொழுதும் என் தேவன் இறங்கி வர வேண்டும். நீ ஜபம் பண்ணுகிற பொழுது உன் ஆலயத்தில் தேவன் இறங்கி வருகிறது நீ உணர்ந்து கொள்ளும். இல்லைன்னு சொன்னா உன் ஜபத்தில் பிரயோசனம் இல்லை. உன் ஜபத்தில் பிரயோசனம் இல்லை. நீ ஜபம் பண்ணி முடிக்கிற பொழுது ஆலயத்திலே அந்த சமூகம் உனக்கு சொல்லணும், தேவன் இறங்கி வந்திருக்கிறார். என்னுடைய ஜபத்தை கேட்டு அவர் இறங்கி வந்திருக்கிறார். என் ஜபத்துக்கு பதில் வந்திருக்கிறது என்று சொல்லி ஜபம் பண்ணணும் இல்லையா? ஜபம் பண்ணுகிற பொழுது முதல்ல நாம் செய்ய வேண்டியது ஒன்று, என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வைக்க வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையை ஒருபோதும் வையாதீங்க. அதற்குரிய அதிகாரம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. மற்றவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை பலிபுடத்திலே வைத்து ஆராயப்பட வேண்டிய இடத்திலே நீ என்ன ஒருத்தருடைய வாழ்க்கையை கொண்டு வந்து வைத்து ஆராயாத. அது உனக்குரியது அல்ல, அது எனக்குரியது அல்ல, அது தேவன் நடத்துகிற காரியம். ஆனால் நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் அப்பா. உங்களுக்கு தெரியுமா இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று நான் பாவியாகிய மனுஷன் ஆண்டவர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? ஆனா அவங்களை பாருங்கப்பா, இவங்களை பாருங்க ஆண்டவரே, அதான் நம்முடைய ஜபத்திற்கு பதிலே கிடைக்கிறது அல்ல. தேவனுடைய சமூகத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவரே என்னை பாருங்கப்பா, என்னை பாருங்க, என்னை பாருங்க ஆண்டவரே. எல்லையா அந்த பெரிய ஊழியக்காரன் ஜெபம் பண்றான் எப்படி தெரியுமா? அவன் விட்ட சவாலுக்கு அவனுடைய ஜெபம் வேற ஆயிருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே ஒரு வழி பார்த்துருவோம் சொல்லி அதான் ஜெபம் இல்லையா? அவனுடைய நின்ற நிலைக்கு அதான் ஜெபம் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துக்கு முன்னுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா சவால் விட்டுட்டு வந்து நின்று ஆண்டவரே என் செய்யும் சொல்லிச்சுன்னா அவன் பார்த்து சிரிப்பான் இல்லையா? ஆனா அவன் நின்றான் எப்படி தெரியுமா? ஆண்டவரே
நான் உம்முடைய வேலைக்காரனப்பா, நீர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் என்னுடைய முதியோருடைய தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மை அறிந்திருக்கிறேன்ப்பா. எங்களுக்கு நீர் யார் என்பதை வெளிப்படுத்த நான் உம்முடைய ஊழியக்காரனப்பா என்ற உடனே என்ன அக்கினி புறப்பட்டது. முதலாவது பலிபீடத்திலே கொண்டு பாவ நிவாரண பலி செலுத்தினாங்க. பாவ நிவாரண பலி செலுத்தி முடிந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினாங்க. தேவனுடைய அக்கினி புறப்பட்டது, ஆசீர்வாதம் புறப்பட்டது. இரண்டாவது என்ன செய்யறாங்க, தேவனுடைய சமூகம் புறப்பட வேண்டுமா? ஜெபம் பண்ணு. ஆனா எப்படி ஜெபம் பண்ணு? அன்பிலே நிலைத்து ஜெபம் பண்ணுங்க, கிருபைக்குள்ளே அடங்கி இருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தினுடைய ஸ்டைல் விடும் பாருங்க. அப்படி ஜெபம் பண்ணினா தேவனுடைய சமூகம் புறப்பட்டு நம்முடைய சமூகத்திலே வந்தேதான் ஆகும். ரெண்டு நாளாகமும் ஐந்தாவது அதிகாரம், சீக்கிரமாக வாங்க. ரெண்டு நாளாகமும் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து வாசிங்க. ரெண்டு நாளாகமும் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து.
புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த இரண்டு கற்களையே கற்களைகளே அல்லாமல் அதில் வேறொன்றும் இருந்ததில்லை. வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆச்சாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப் எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆச்சாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆச்சாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறை அந்த மேகத்தின் நிமித்தம் ஆச்சாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
முதலாவது நீ உன்னை பலிபீடத்திலே கொண்டு நிறுத்து. இரண்டாவது நீ தேவன் விரும்புகிற விதத்திலே ஜெபம் பண்ணு. மூன்றாவது தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்குரிய மகிமையை தேவ துதியை நீ செலுத்து. தேவனுக்குரிய மகிமையையும் தேவனுக்குரிய துதியையும் செலுத்துகிற பொழுது உருவான காரியம் என்ன தெரியும்? ஆலயம் முழுவதும் மேகத்தினாலே நிறைக்கப்பட்டாயிற்று. எப்பொழுது இது நடந்தது? ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நின்று தேவனுக்குரிய மகிமையை செலுத்துகிற பொழுது எல்லா இசைக்கருவிகளையும் இசைத்து தேவனுக்கு அவர்கள் ஏறெடுக்கிற பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய மேகம் இறங்கி வந்தது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? கீழே இருந்து துதியை ஏறெடுக்கிற பொழுது மேலே இருந்த மேகம் என்ன செய்கிறது தெரியுமா? அது கீழே வந்துட்டது. தேவனுக்குரிய கனத்தையும் தேவனுக்குரிய மகிமையையும் தேவனுக்குரிய துதியையும் செலுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? தேவன் இறங்கி வருகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், ஏழு சபைகளுக்குள்ளே உலாவி வருகிறவர் இல்லையா? அவர் என்ன செய்கிறார் பொழுது? அவர் இறங்கி வந்து விடுகிறார் இல்லையா? எங்க? நமக்குள்ளே. எங்க? சபைக்குள்ளே. எங்க? ஆராதனைக்குள்ளே வந்த உடனே பெரிய பிரச்சனை உருவாயிட்டது. என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க ஒருத்தனும் ஊழியம் செய்யலாம போயிட்டு. என்ன காரியம் இல்லையா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி காட்டிருந்த ஊழியக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க. என்ன? மேகம் இறங்கி நிக்கிறது இல்லையா? தேவனுடைய பிரசன்னம் இறங்கி நிக்கிறது அல்லவா? தேவனுடைய வல்லம் நிக்கிறது அல்லவா? தேவன் சபைக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே உலாவி வருகிறார் அல்லவா? எப்பொழுது நடந்தது தெரியுமா? ஆராதனையின் மத்தியிலே, தேவனை துதிக்கிறது மத்தியிலே, தேவனை போற்றுகிறது மத்தியிலே, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறது மத்தியிலே நடந்த காரியம் என்ன? தேவனுடைய மேகம் இறங்கி வந்ததுங்க. தேவனுடைய சமூகம் வர வேண்டுமா? தேவனுடைய சமூகத்தை நீ நானும் உணர வேண்டுமா? தேவனுக்குரிய மகிமையை கொடுங்க. தேவனுக்குரிய கனத்தை கொடுங்க, தேவனுக்குரியதை கொடுத்து விடுங்க. மேலே இருக்கிற மேகம் அது கீழே வரும். எவரும் ஊழியம் செய்யக்கூடாம போயிட்டு, யாரும் அசைய முடியாமல் போயிட்டது இல்லையா? துதிக்கிற பொழுது வேதத்திலே நடந்த காரியங்களை பார்த்தால் ஆச்சரியம் இல்லையா? துதிக்கிற பொழுது எரிகோ மதில் விழுந்து சென்று நாங்க பார்த்தோம், ஆரவாரப்பட்டாங்க. இங்கேயும் அதே வார்த்தை, எல்லாரும் ஏகமா என்ன செய்தாங்க, ஆரவாரப்பட்டு புலம்பி தேவனை துதித்தார்கள். அப்பொழுது மேகம் வந்துச்சு பாருங்க. அதே வேளையிலே எரிகோ மதில் விழுவதற்கு அவர்கள் ஆரவாரப்பட்டார்கள், ஏக சத்தமாய் புலம்பினார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? வெளியால விழ வேண்டிய மதில் உள்ளால விழுந்துட்டது. சத்துருக்கள் எங்க நின்றாங்களோ அங்க மதில் விழுந்துச்சு. அவங்க மாத்திரம் அழிந்து கொண்டாங்க. இவங்க யோசுவா யோசுவாண்டு கூட்டத்தை என்ன செய்தாங்க, ஒருத்தனுக்கும் ஒண்ணு நடக்கல. துதி இல்லையா? துதி இல்லையா? இன்னைக்கு ஆரம்பத்திலே பார்த்தது போல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து ஆராதித்த பொழுது என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். ஆராதனை நடக்கிற பொழுது என்ன செய்தார் ஆண்டவர்? உடனே இறங்கி வந்துட்டார். அந்த விடுவிச்சுட்டு அவர் வெளியே கொண்டு விட்டு அவர் போயிட்டார் இல்லையா? ஆராதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆராதிக்கிற பொழுது தேவன் இறங்கி வருகிறார். ஆராதனை செயல்படுத்த பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இறங்கி வருகிறார். அதனால தான் நாம் அடிக்கடி சொல்லுகிறது, ஆராதனைக்கு முதல்ல டைமுக்கு எல்லாரும் வந்துருங்க, டைமுக்கு எல்லாரும் உள்ளுக்கு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு ஆள் 20 நிமிஷத்துக்கு பிறகு வந்தீங்க, எனக்கெண்டா தெரியாது இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சொல்லி. ஆராதனைக்கு நீங்க வெள்ளன வந்தும் 20 நிமிஷம் கழிச்சு உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி பிரச்சனத்தை நீங்க உணர்ந்து கொள்ள போறீங்க? தேவனுடைய வல்லமையை எவ்வளவுக்கு நீங்க கனம் பண்றீங்கன்னு சொல்லி நான் உணர்ந்து கொள்ளுறேன். நீங்க எவ்வளவுக்குன்னு சொல்லி நான் அதுல ஒரு மணிக்கூட நிமிஷத்தாக்க நெட்டி பார்த்தேன், என்ன டைம் இது இல்லையா? சரியாக சில காரியத்தை நிமித்த லேட்டா வர்றது இல்ல, தவறு இல்ல. நீங்க வெள்ளன வந்தும் 20 நிமிஷம் லேட்டா உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது இதுக்கு நீங்க எட்டு வண்டி வரலாம் இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. 20 நிமிஷம் ஆராதனையில் அறவாசி சரி, 45 நிமிஷம் இல்லாட்டா ஒரு மணி தான் ஓஷிப், அதுல 20 நிமிஷம் நீங்க வெளியே நின்று வந்திருக்கீங்க. ஆனா ஆராதனை செயல்படுத்திருக்கேன் இன்னைக்கு. அதான் அநேக ஆராதனை சில காரியங்களை ஏன் செய்ய முடியாம இருக்கிறது? ஆராதனை சில காரியங்களை செய்ய முடியாம இருக்கிறது ஏன் தெரியுமா? அங்கெல்லாம் சாதித்தாங்க இல்லையா? எல்லாம் மீசிக்கும் ஆட்டி 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 அடிக்க தெரிஞ்சதோ இல்லையோ, அடி அடிச்சா எல்லாம் போட்டு அடிச்ச பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? மேகம் இறங்கி வருகிறது. மேகம் இறங்கி வருகிறது இல்லையா? இன்னைக்கு மேகம் எங்க இறங்கி வருது எங்கயோ எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இறங்கி இங்கதான் வரும் மேகம். ஆனா பிரச்சனை ஒண்ணுலாம் இருக்கிறது. பிரச்சனை என்னெல்லாம் இருக்கிறது ஏன் தெரியுமா? மேகம் இறங்கி வர ஆயத்தம் நீ ஆயத்தம். மேகம் இறங்கி வர ஆயத்தம் நீ ஆயத்தமா? துதியை செலுத்துகிற பொழுது தேவன் இறங்கி வருகிறார். வாட்டை செய்யாததை தேவனுடைய துதி செய்யும், தேவனுடைய துதி செய்யாததை தேவனுடைய பிரசன்னம் செய்யும், தேவனுடைய பிரசன்னம் செய்யாததை தேவனுடைய வல்லமை செய்யும், தேவனுடைய வல்லமை செய்யாததை தேவனுடைய ரத்தம் செய்யும். உன்னை ஆயத்தப்படுத்திக்க, ஆராதனைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்க. உங்களுக்கு தெரியுமா சீனாயை நான் அதையும் கொண்டிருக்கிறேன், நான் விட்டுட்டேன். சீனாய் மலையிலே தேவன் இறங்கி வருவதற்கு முன்பதாக மோசேயிடத்தில் ஆண்டவர் வந்து சொன்னார், பாரு உங்க ஜனத்துக்கு போய் சொல்லு அவங்களை ஆயத்தப்படுத்த சொல்லு, ஆயத்தப்படுத்த சொல்லு. என்னத்துக்கு? ஒரு நாள் ஆராதனைக்கு ஆண்டவர் வருவதற்கு. இங்கே ஒவ்வொரு முறையும் நாம ஆராதனை செய்கிறோம், ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, நான் போட்டேன், நீ போய் எங்கெல்லாம் சொல்லி இந்த கோட்டைக்குள்ள ஒருத்தன் வரக்கூடாது. வந்தான் சாவா, வந்த ஆடான எந்த மிருகம் இல்லாலும் சாக வேண்டும், மிருகமே சாக வேண்டி சொல்லி சொன்னா என்ன இல்லையா? ஆண்டவர் சொன்னார், ஏன் ஆயத்தப்படுத்து, உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள் என்று சொல்லி சொன்னார். எங்க சீனாய் மலையில ஒரு நாள் ஆண்டவர் வந்து இறங்கி என்று பேசுவதற்கு பரிசுத்தப்படுத்தி சொல்லு சொல்லி சொன்னார். ஒருத்தரும் மலையில இருக்க கூடாது, நீ மாத்திரம் தான் வரணும் சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த நாள்ல அந்த பிரசனத்தையும் அந்த தேவனுடைய சமூகத்தையும் ஆண்டவரே அவ்வளவுக்கு கனப்படுத்தி இருந்தா, நீ இந்த நாள்ல தேவனுடைய பிரசனத்தை அசட்டை பண்ணி லேட்டாக வருகிறது நியாயமா? சரியான காரணம் இருந்தால் தேவன் அதை பார்ப்பார், தேவன் அதை பார்ப்பார். ஆனா தேவனுடைய சமூகத்தை கனம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? தேவன் சில காரியங்களை செய்யணும், அதை செய்வதற்கு நீ நான் ஒருபோதும் தடையா இருக்கக்கூடாது, ஒருபோதும் தடையா இருக்கக்கூடாது. துதி, தேவனை போற்றி பாடு. மேகம் இறங்கிட்டு, மேகம் இறங்கி வரட்டிக்கும், தேவ ஆவியானவர் இறங்கி வரட்டிக்கும். ஆலயத்தில் நாம் எதுவும் செய்யக்கூடாது, படிக்க தேவனுடைய மேகம் இறங்கிட்டுக்குமே.
துதித்த பொழுது தேவன் இறங்கி வந்தார். வலியை உன்னை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பிட தேவன் வெளியே வருவார். தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி தேவன் உடனே இறங்கி வருவார். தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதி கொழம்பு போற்றி பாடி தேவன் உடனே இறங்கி வருவார். மேகம் இறங்கி வர யாருக்கு தான் விருப்பம்? தேவனுடைய மேகம் சபைக்குள்ளே உலாவது யாருக்கு தான் விருப்பம் இல்லை? தேவனுடைய சமூகம் நமக்குள்ளே உலாவி வருகிறது யாருக்கு தான் விருப்பம் இல்லை? தேவனுடைய சமூகம் இறங்கி வருவதற்கு நீங்க யாரும் தடையாயிருக்க கூடாது. ரெண்டு நாளாகமும் அதே இதுல ஏழாவது அதிகாரத்துக்கு திருப்பி பண்ணுங்கள். ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிங்க.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு.
அதுக்கு 39 வசனத்திலிருந்து வாசிங்க. மேல் மேல் ஆறாவது அதிகாரம் 39 வசனத்திலிருந்து.
உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திலிருந்து தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாய கர்த்தாவே, உமது ஆச்சாரிய இரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான்.
இங்க பாத்தீங்கன்னா சாலமோனும் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அருமையான ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவருடைய பணிங்க மன்னித்தருளுங்கப்பா, அவனுடைய பாவத்தை என்ன செய்யுங்க, மன்னித்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு அங்கால ஜெபம் பண்ணுகிறார் இல்லையா? அங்கால ஜெபம் பண்ணி வந்து அவனுடைய ஜெபத்தை முடித்த உடனே, அவனுடைய ஜெபத்தை முடித்த உடனே தேவனுடைய சமூகம் வெளிப்படுகிறது நாம பார்க்கிறோம். என்ன ஆச்சரியம்! சாலமோன் ஜெபம் பண்ணா, சாலமோன் ஜெபம், ஆண்டவரே இந்த ஜனங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்க, ஆண்டவரே ஜனங்கள் இந்த நியாயம் தீர்க்கணும், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீர் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே சொல்லி அவன் ஜெபம் பண்ணல. அவன் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை தயவாய் மன்னிங்கப்பா, இந்த ஜனங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி அடுக்கு அடுக்கு போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தான். தயவாய் இறங்குங்க ஆண்டவரே என்று சொல்லி முதலாவது வசனத்தை வாசிங்க. ஏழாவது அதிகாரம்.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பல்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு.
இதுல பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுனா, பலி இன்னும் செலுத்தப்படல, பலி ஆயத்தமா இருக்கிறது. ஆனா தேவனுடைய சமூகம் வந்துட்டது. ஏன் வந்துச்சு? சாலமோன் ஜெபம் பண்ணா பாருங்க, ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த ஜனங்கள் பாவம் செய்தாங்கதான், ஆனா இவங்களுக்கு தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவருக்கு இருக்க முடியல. நார்மலா அவர் பலி எல்லாம் முகந்து இருந்தான் வெளியே வருவார். ஆனா இந்த விஷயத்துல அவன் ஜெபம் பண்ண அவர் ஜெயிக்கிறேன், அவர் கேட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும் இல்லையா? சொன்னார், என்னுடைய தாசன் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? அவர்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்றான்னு சொல்லி அவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் பலி, அதுக்கு பிறகுதான் பலி எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, பலி செலுத்தப்படுகிறது இல்லையா? அதுக்கு பிறகுதான் அக்கினி புறப்பட்டு வந்து ஆலயத்தை என்ன செய்திட்டு மூடி இருக்கிறது இல்லையா? ஆலயத்தை என்ன செய்து மூடி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தை நிறைத்திருக்கிறது. ரெண்டு நாளாவதுல ரெண்டு இடத்துல என்ன நடக்கிறது? ஆலயத்தை தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்துச்சு? மூடிச்சது. எப்பொழுது? ஒரு முறை பார்த்தா எல்லாம் சேர்ந்து துதிக்கிற பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கிச்சது, மேகம் இறங்கிச்சது. இந்த முறை இங்க பார்த்தா ஜெபம் பண்ணுகிறான். யாரு? சாலமோ. ஆண்டவரே தயவாய் இவங்களை மன்னிங்கப்பா, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி அவன் ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்கிறது தெரியுமா? தேவனுடைய சமூகம் புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய சமூகம் புறப்பட்டு அக்கினி சபையை மூடிட்டு இல்லையா? இன்னைக்கு நம்முடைய சபையை தேவனுடைய அக்கினி மூடக்கூடாதா? நம்முடைய சபையை தேவனுடைய மேகம் மூடக்கூடாதா? நீ உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்க கூடாதா? தேவன் அவருடைய சமூகம் உனக்காக வேண்டி மாத்திரம் வரப்பட்டு வரக்கூடாதா?
தனி ஒரு நபருக்காய், ஒரு சிலருக்காய் தேவன் என்ன செய்கிறார்? உடனடியாக இறங்கி வர.
இந்த சலாக்கியம் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடாதா? தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலேலூயா!
இந்த சலாக்கியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
இந்த சலாக்கியத்தை எனக்கு இந்த நாளில் தாங்கப்பா. இந்த சலாக்கியத்தை எனக்கு இந்த நாளில் தாங்க ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. பாவ நிவாரண பலியாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்படைங்க.
முன்பாக ஆண்டவரே,
என்னுடைய ஜபத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. என்னுடைய ஜபத்தை பாருங்க. இதுவரைக்கும் நான் எப்படி ஜபித்த ஆண்டவரே, அந்த ஜபத்தை பாருங்க ஆண்டவரே.
துதியில ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு துதியில ஒரு வாங்கி விருப்பத்தை தாங்க ஆண்டவரே.
அதுல அக்னியை போட்டுருங்க. நாங்க துதிக்கிற பொழுது உங்களுடைய மேகம் இறங்கி வர வேண்டும் அப்பா.
நாங்க விண்ணப்பிக்கிற பொழுது, நாங்க விண்ணப்பித்து முடிக்கிற பொழுது பதில் உங்களிடத்திலேயே வர வேண்டும் ஆண்டவரே.
அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. தேவாலயத்தின் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவாலயத்தின் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்தருளுங்க, எங்களை பார்த்தருளுங்க, எங்களை பார்த்தருளுங்கப்பா, எங்களை பார்த்தருளுங்க ஆண்டவரே. சர்வாங்க தகன, சர்வாங்க தகன பலியாக, பாவ நிவாரண பலியாக எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே.